சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. சங்கீதம் 119:165.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் தொடர்ந்து கேட்டு வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இந்த நிகழ்ச்சியிலே தீத்து நிருபத்தின் அறிமுகத்தையும் அதனைத் தொடர்ந்து முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் தியானிக்கப் போகிறோம். இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாய பவுல்தான். இது கிறிஸ்துவுக்கு பின் 64 முதல் 67 ஆண்டுக்குள்ளே எழுதப்பட்ட நிருபம். அப்போஸ்தலனாய பவுலும் தீத்துவும் கிரேத்தா தீவிலே ஒன்றாக இணைந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று தீத்து முதலாம் அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவு காலம் அங்கே இருந்தார்கள் என்பதை பற்றி அறிய முடியவில்லை. இந்த நிருபத்தை நாம் தியானிக்கும் பொழுது இந்த தீவிலே வாழ்ந்த மக்களை பற்றி சிறிது அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போஸ்தலனாய பவுல் இந்த தீவிலிருந்து வெளியேறி வேறு பகுதியிலே ஊழியம் செய்ய சென்று விட்டதால் தீத்துவை கிரேத்தா தீவிலே விட்டு சென்று விட்டார். ஆகவே இப்பொழுது அந்த நிருபத்தை தீத்துவிற்கு எழுதி அவர் அந்த தீவிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பவுல் அறிவுறுத்துகிறார். அதேவேளையிலே பவுலும் தீத்துவும் கிரேத்தா தீவிலே செய்த ஊழியங்களை பற்றி அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே எழுதப்படவில்லை. ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ஆதி திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் பற்றிய விவரங்களை உள்ளடக்கியதாக இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. உண்மையை பார்ப்போமில்லால் இது ஒரு சிறிய புத்தகம்தான். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே 2 அப்போஸ்தலர்களின் ஊழிய விபரமே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் பகுதியிலே பேதர்வின் ஊழியங்களும் 2 பகுதியிலே பவுலின் ஊழியங்களையும் பற்றிய விவரங்களை பார்க்கிறோம். இவர்கள் இருவரின் ஊழியத்தை பற்றி கூட நாம் முழுமையாக இந்த நடபடிகளின் புஸ்தகத்திலே பார்க்க இயலாது. இது ஒரு சிறிய புத்தகம்தான். தெசலோனிக்கருக்கு எழுதின 2 நிருபங்களிலேயும் அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகை குறித்த கருத்துக்களை வலியுறுத்தி கூறுகிறார். அது அவருக்கு ஒரு பிரகாசமான அதே வேளையிலே சிறந்த ஒரு நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் குறை கண்டுபிடிக்கும் சில கூட்டத்தார் இவ்வாறு சொல்வதுண்டு. அதாவது அப்போஸ்தலனாய பவுல் தன்னுடைய ஆரம்ப கால ஊழியத்திலே அவ்வாறு வருகையை குறித்த முழு நம்பிக்கையுடையவராக இருந்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் பின் நாட்களிலே இந்த நம்பிக்கை அவருக்கு குன்றி போய்விட்டது என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படியல்ல பெரியமானவர்களே. 1 தீமோத்தேயு எழுதப்பட்ட அதே காலத்திலேயே தீத்து நிருபம் எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாய பவுலின் ஊழியம் நிறைவுறும் நேரம். தீத்து 2 அதிகாரம் 13 வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாய பவுல் சபையின் இந்த ஆசீர்வாதமான நம்பிக்கையை இழந்து போகவே இல்லை. அது நாளுக்கு நாள் இன்னும் பிரகாசிக்கிறதாகவே இருக்கிறது. 2 பேதுரு 1 19 வசனத்திலே பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் என்று சொல்லப்படுவது போல அந்த நம்பிக்கை அப்போஸ்தலனாய பவுலுக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. தீமோத்தேயுவும் தீத்துவும் 2 இளம் பிரசங்கியார்கள். இவர்கள் இருவரையும் இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு இரட்சிப்பின் பாதையிலே அழைத்துச் செல்லும் பாக்கியத்தை அப்போஸ்தலனாய பவுல் பெற்றார். இவர்கள் இருவரையும் பவுல் குமாரன் என்றே அழைத்தார். அவருடைய உத்தம குமாரர்கள் இவர்கள். அப்போஸ்தலனாய பவுல் இந்த இருவருக்குமே கடிதங்களை எழுதியிருக்கிறார். தீமோத்தேயுவுக்கு 2 நிருபங்களையும் தீத்துவுக்கு 1 நிருபத்தையும் அவர் எழுதியுள்ளார். இந்த கடிதங்கள் எல்லாமே மெய்ப்பொருளுக்குரிய கடிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் அப்போஸ்தலனாய பவுல் இந்த இளம் பிரசங்கிமார்களுக்கு ஸ்தல திருச்சபையை பற்றிய காரியங்களை எழுதி அனுப்பியிருக்கிறார். இந்த நிருபங்கள் இன்று நமக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றன. அந்த திருச்சபை குறித்த அநேக விளக்கங்களை நாம் இதிலே பார்க்க இயலும். இன்றைய நாட்களிலேயும் ஒரு சபையை நடத்துவது எப்படி என்பதை குறித்த அநேக புஸ்தகங்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் நாம் வேதத்திலே 3 சிறிய புஸ்தகங்களை இந்த குறிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சிறிய புத்தகங்கள் சபைக்கு தேவையான எல்லா அத்தியாவசிய செய்திகளையும் உள்ளடக்கியதாயிருக்கிறது. இது எதை வலியுறுத்தி கூறுகிறது என்றால் ஒரு சபையிலே குறைவோ அல்லது தேவையோ ஏற்பட்டால் அது நிர்வாக அமைப்பின் பிரச்சனை அல்ல. அந்த சபையிலே நடைமுறையில் உள்ள நிர்வாகத்தின் செயல்முறையிலே பிரச்சனை அல்ல. மாறாக சபையிலே ஒரு தேவை உண்டென்றால் அது ஆவிக்குரிய தேவையே ஆகும். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் நமக்கு தீமோத்தேயுவை குறித்தும் தீத்துவை குறித்தும் மிக குறைந்த அளவே தெரியும். தீத்து ஒரு பலமுள்ள மனிதன். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பலசாலி. தீமோத்தேயுவின் மேல் பவுல் கொண்ட கரிசனை அளவிற்கு தீத்துவின் மேலே பவுல் கரிசனை கொள்ளவில்லை. அதை வெளிப்படுத்தவும் இல்லை. தீத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைமையிலே காணப்படுகிறார். ஆளுமை தன்மை உடையவராகவும் அவர் இருக்கிறார். தீமோத்தேயு ஒரு யூதனாயிருந்தார். பவுலால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார். ஆனால் தீத்து ஒரு புறஜாதியாராய் இருந்தார். அவரை விருத்த சேதனம் பண்ண பவுல் மறுத்துவிட்டார். கலாத்தியர் நிருபத்திலே இதை குறித்து நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாய பவுல் தீத்துவை தன்னோடு எருசலேமிற்கு அழைத்து சென்றார். தீத்து கிரேக்கராயிருந்தபடியினாலே விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு பவுல் அனுமதிக்கவில்லை என்று கலாத்தியர் 2:3 நாம் பார்க்கிறோம். ஆனால் பவுல் தீமோத்தேயுவை தன்னோடு அழைத்து சென்றபொழுது அவனை விருத்த சேதனம் பண்ணியிருந்தார் என்று அப்போஸ்தலர் 16:3 நாம் வாசிக்கிறோம். பவுல் ஒருவரை விருத்த சேதனம் பண்ணுகிறார், மற்றொருவருக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. ஏன்? இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியும். கலாத்தியர் 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம் என்று வாசிக்கிறோம். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று பவுல் சொல்வது போல அவர் யூதர்களை ஆதாயப்படுத்த யூதர்களைப் போலானார். புறஜாதியர்க்கு புறஜாதியாரைப் போல இருக்க விரும்பினார். அவர் தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணினார். ஏனென்றால் அவர்கள் ஜெப ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டியதாயிருந்தது. அதேவேளையிலே எருசலேமிலே நடைபெற்ற சபையின் ஆலோசனைக் கூட்டத்திலே விருத்த சேதனம் மற்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை குறித்த தர்க்கம் பற்றிய விவாதத்திலே இவர் பிரமாண விஷயங்களிலே ஒரு துளியும் கூட உள்ளே வராதபடி பார்த்துக் கொண்டார். அப்போஸ்தலர் 15 துவக்கத்திலே பார்ப்பீர்கள் என்றால் விருத்த சேதனத்திற்கு எதிராக பவுல் தர்க்கம் பண்ணுகிறார். ஆகவே தீத்து விருத்த சேதனம் பண்ணுவதற்கு பவுல் மறுத்துவிட்டார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திலே சரீரத்திற்கு அடுத்த சில சில சிறிய காரியங்களை எல்லாம் பெரிய கட்டளைகளாக மாற்றிக்கொண்டு அந்த சடங்காச்சாரத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையை சிலர் வாழ முயற்சிக்கிறார்கள். அது உண்மையான பக்தி அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவை உடையவர்களாக இல்லாமல் மற்ற எல்லா சடங்காச்சாரங்களை செய்தாலும் எல்லாமே வீண்தான். இதனை அடுத்து இந்த தீத்து நிறுவத்தின் மைய கருத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நிறுவத்திலே நாம் புதிய ஏற்பாட்டு சபையை குறித்த ஒரு சிறந்த ஓவியத்தை பார்க்கிறோம். அது ஒரு முழுமையடைந்த நிலைமையை பெற்றுவிட்டதை நாம் பார்க்கலாம். இன்று உலகத்தின் பல பகுதிகளிலே புதிய ஏற்பாட்டு சபை என்ற ஒரு இயக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் அன்று ஆதி திருச்சபையிலே இருந்த அந்த ஐக்கியமும் வல்லமையான செயல்பாடும் அவற்றிலே காணப்படுகிறதா என்பது கேள்விக்குறிதான். ஆதி திருச்சபையிலே புதிய ஏற்பாட்டு சபையிலே நாம் அனனியா சப்பீராள் நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அவர்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் மரணத்தை சந்தித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 5 வாசித்து பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் இவ்வாறு கிரியை செய்தால் முற்றிலும் தேவனை விசுவாசியாத சபைகளிலே அநேகர் மரணத்தை சந்தித்திருப்பார்கள். அது சபையாக இராது, சவக்கடங்காக மாறும். எனவே தேவன் கிருபையாய் இருக்கிறார் என்பது வெளிப்படுகிறது. ஒரே ஒரு எச்சரிப்பான நிகழ்ச்சியைத்தான் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5 கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து நாம் தேவனிடத்திலே உண்மை உள்ளவர்களாக இருப்போமாக. ஒரு சிறந்த சபையானது இந்த 3 நிலைகளிலே இருக்கும் என்று இந்த நிருபத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக ஒழுங்கும் கிரமமுமான அமைப்பாக இருக்கும். 2 ஆரோக்கியமான உபதேசத்தோடு இருக்கும். 3 வாழ்க்கையிலே தூய்மையானதாக இருக்கும். நற்கிரியை செய்வதற்கு தயாராக இருக்கும். தீத்து நிருபம் நமக்கு தரும் புதிய ஏற்பாட்டு சபையை பற்றிய ஓவியம் இதுதான். தீமோத்தேயு நிருபத்திலே சபையிலே ஆரோக்கியமான உபதேசம் தேவையாயிருக்கிறது என்று வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலாய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபத்திலே சபையானது தேவனுடைய ஒழுங்கின்படி நடக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கலாம். தீத்து 5 இந்த முழு நிருபத்திற்கும் திறவுகோல் வசனம் போல காணப்படுகிறது. நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே என்கிறார். கிரேத்தா தீவிலே உள்ள சபைகளை ஒழுங்குபடுத்துவது தீத்துவின் கடமை. இந்த நிருபத்தின் 1 சபையானது ஒழுங்குபடுத்தப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலாய பவுல் தீத்து 5 சொல்லியிருக்கிறார். 2 சபையானது தேவனுடைய வார்த்தையை உபதேசிக்கிறதாகவும் அதாவது பிரசங்கிக்கிறதாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தீத்து 2:1 பாருங்கள், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. சபையானது ஆரோக்கியமான உபதேசத்தையும் விசுவாசத்தையும் உடையதாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக 3 பார்க்கும் பொழுது சபையானது நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தீத்து 3:1 துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும் என்று நாம் பார்க்கிறோம். வேறு விதமான வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் சபையானது கிருபையால் ரட்சிக்கப்படுகிறது, கிருபையால் வாழ்கிறது, தன்னுடைய விசுவாசத்தை நற்கிரியைகளால் உலகத்திற்கு காண்பிக்கிறது. இந்த 3 விதமான பகுதிகளையும் முக்கியத்துவப்படுத்துகிற சபைகளை இன்று காண்பது கடினமானதாயிருக்கிறது. ஒரு சபையானது இந்த 3 காரியங்களிலே ஒன்றை வலியுறுத்தி முக்கியத்துவப்படுத்தும் பொழுது மற்றொரு சபை இன்னொரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தும். இதை குறித்து சற்று விளக்கமாக நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக சபையானது ஒழுங்கும் கிரமமுமாக செயல்படுகிறதா இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது என்று சொல்லுகிறதை 1 Cor 14:40 நாம் பார்க்கிறோம். நீங்கள் சில சபைகளுக்கு செல்வீர்கள் என்றால் அங்கே ஒழுங்கு இல்லாத நிலை இருப்பதை பார்க்க முடியும். ஏன் இப்படி இருக்கிறது? சில சபை அலுவலர்களே எல்லா அதிகாரத்தையும் தன் கையிலே எடுத்து நடத்த விரும்புவார்கள். இப்படிப்பட்ட சபையானது ஒழுங்கும் கிரமமுமாக இருக்காது. சபையானது ஒழுங்கானதாக இருக்க வேண்டும். 2 உதவிக்காரரை மட்டும் சபையிலே ஏற்படுத்தி நிர்வாகத்தை நடத்தக்கூடாது. 2வதாக சபையானது ஆரோக்கியமான உபதேசத்தை வலியுறுத்த வேண்டும். அநேக சபைகளிலே இதை கண்டுகொள்ளாமலே விட்டுவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இளம் போதகர்கள், சபை ஊழியர்கள் சபை கட்டிடங்களையே கட்டிக்கொண்டிருக்க முயற்சிக்கக்கூடாது. அநேக கட்டிடங்களினாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு விடாது. அவர்கள் ஆத்மாக்களை கட்டி எழுப்ப வேண்டும். தேவனுடைய வசனத்தை கருத்தோடு உபதேசிக்க வேண்டும். தங்களுடைய சபையையோ தங்கள் சபை அமைப்பையோ கட்டி எழுப்புவதை விட ஆத்மாக்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஆத்மாக்களை கட்டி எழுப்பாமல் வெறும் கட்டிடங்களை மட்டும் கட்டி எழுப்பினவர்கள் பின்னாட்களிலே வருந்துவார்கள். இறுதியாக சபையானது எந்த ஒரு நற்கிரியைக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அநேக வேளைகளிலே சிலர் உபதேசத்தை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்துவார்கள், நற்கிரியைகளை கண்டுகொள்வதில்லை. ஆனால் ஒரு சபையானது நற்கிரியைகளை செய்வதிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். அநேக சபைகள் இல்லாவிட்டால் ஊழிய நிறுவனங்கள் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற மக்களிடம் பணத்தை பெற்றுக் கொள்வதிலேயே கவனம் செலுத்துகின்றன. அவர்களுக்கே அநேக உதவிகள் தேவையாயிருக்கும். ஆனால் இந்த அமைப்பில் உள்ளவர்கள் ஏழைகளான அந்த மக்களின் சரீர பிரகாரமான தேவைகளை சந்திக்க முயற்சிக்காமல் அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதிலேயே அதிக ஈடுபாட்டை காண்பிக்கிறார்கள். ஆனாலும் சில சபைகளிலே ஏழை மக்களின் நலனுக்காக அநேக நல்ல பல திட்டங்களை போட்டு உதவி செய்கிறார்கள். தையல் வகுப்புகள் நடத்துகிறார்கள், சுய தொழில் கற்றுக் கொடுத்தல், இது போன்ற அநேக நல்ல பல காரியங்களை சபையானது செய்கிறது. நமது சபை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே நாம் வலியுறுத்திவிட்டு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை நாம் மறந்து போனவர்களா இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். இவை நற்கிரியைகள். இது மட்டுமல்ல, நற்கிரியைகள் உதவிகள் செய்வதோடு ஏழைகளுடன் உட்கார்ந்து பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை விசுவாசத்திலே நிலைத்திருக்க செய்ய வேண்டியதும் அவசியம். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே பார்த்தது போல தீத்து நிருபத்தின் சுருக்கமான கருத்துக்கள் இவைகள்தான். ஆனால் வேதத்தை முற்றிலும் நம்பாத சிலர் இந்த நிருபத்தின் கடைசி அதிகாரத்தை மட்டும் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அதாவது நற்கிரியைகளை முக்கியத்துவப்படுத்திவிட்டு சபை ஒழுங்கையும் ஆரோக்கியமான உபதேசத்தையும் வலியுறுத்துகிற முந்தின 2 அதிகாரங்களையும் மறந்து போய்விடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற இந்த 3 காரியங்களையும் வலியுறுத்தாத எந்த ஒரு சபையும் புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்ல முடியாது. இப்பொழுது தீத்து முதலாம் அதிகாரத்திலே முதலாம் வசனத்தை சற்றே நாம் சிந்திப்போம். வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் தயவு கூர்ந்து பாருங்கள். தீத்து முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாயிய பவுல், பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. இங்கே தீத்து நிறுவத்தின் அறிமுகத்தை பார்க்கிறோம். இந்த நிறுவமானது மெய்ப்பொருளுக்குரிய நிறுவத்தை போல காணப்பட்டாலும் அப்போஸ்தலனாய பவுலின் மற்ற நிறுவங்களில் உள்ளது போல காணப்படவில்லை. இந்த வசனத்திலே தேவனுடைய ஊழியக்காரனும் என்று அவர் சொல்கிறார். இங்கே ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது ஒரு அடிமையை குறிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. தான் தேவனுக்கு அடிமையாக இருப்பதாக பவுல் சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் அடிமைகளின் நிலைமையை குறித்து வாசித்து பார்க்க முடியும். அவன் தன்னுடைய எஜமானுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருக்க வேண்டும். அவனுக்கு என்று சொந்தமாக எந்த ஒரு விருப்பத்தையும் அவன் நிறைவேற்ற முடியாது. தன் வாழ்நாள் முழுவதும் எந்த நேரத்திலையும் எஜமானுடைய பணிவிடைக்கு அவன் ஆயத்தமானவனாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுமாய பவுல் என்று தொடர்ந்து அவர் சொல்வதன் மூலமாக தன்னுடைய அப்போஸ்தலருடைய பட்டம் இயேசு கிறிஸ்துவினாலேயே தனக்கு உண்டானது என்பதையும் வெளிப்படுத்துகிறார். அவ்வாறு இவர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர் இந்த நிறுவத்திலே சபைக்குரிய ஒழுங்குகளை குறித்து அறிவுரைகளை கொடுக்க இருக்கிறார். இந்த அறிவுரைகள் அப்போஸ்தலர்கள் மூலமாகவே வருகிறது. இவர்கள் இயேசு கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்ட எழுத்தர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அவர் தன்னுடைய சபையோடு இவர்கள் மூலமாகவே தொடர்பு கொள்கிறார். தீத்து நிருபமும் இயேசு கிறிஸ்து நம்மோடு தொடர்பு கொள்ளும் ஒரு சாதனமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக பொதுவான விசுவாசத்தின்படி என்ற ஒரு வார்த்தையை பவுல் சொல்கிறார். இந்த விசுவாசம் எல்லா விசுவாசிகளுக்கும் தேவையான ஒன்று. இதை ஒவ்வொரு விசுவாசியும் உடையவளாக இருக்க வேண்டும். மேலும் இந்த விசுவாசமானது எல்லாராலும் பகிர்ந்து கொள்ளக்கூடியது என்பதையும் நாம் அறிய வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவிலே கொள்ளும் ஜீவனுள்ள விசுவாசமாகும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாசம் இன்று எப்படிப்பட்டதானதாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேலே நமக்குள்ள விசுவாசம் ஆழமானதாயும் அர்த்தமுள்ளதாயும் இருக்கிறதா? அல்லது உள்ளத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நாம் ஏனோ தானோ என்று சொல்லி இந்த விசுவாச மார்க்கத்தை பின்பற்றி வருகிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் கடைசி பகுதியிலே உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது என்று அப்போஸ்தலனாய பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலனாய பவுல் தீத்துவை இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்குள்ளே ஞானத்திற்குள்ளே வழி நடத்தினவர். ஆகவே அப்போஸ்தலனாய பவுல் தீத்துவை தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாக நினைத்து எழுதுகிறார். விசுவாச வாழ்க்கையிலே அநேக ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நமக்கு எத்தனை ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்பதற்காக நாம் எவ்வப்பொழுது அறிவுரை கொடுத்திருக்கிறோம், எவ்வப்பொழுது அவர்களை கண்டித்திருக்கிறோம், எவ்வப்பொழுது அவர்களை ஆலோசனை கொடுத்து அவர்கள் தயங்காத வண்ணம், திகைக்காத வண்ணம் நேர்பாதையிலே கர்த்தருடைய வசனத்திலே வழி நடத்தியிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி யாரும் நமக்கு இல்லை என்பதை உணர்வோம் என்றால் இந்த நாளிலே ஒரு தீர்மானம் செய்வோம். விசுவாச வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிற நாம் இளம் விசுவாசிகளை தெரிந்தெடுத்து அவர்களை கர்த்தருக்குள்ளே உறுதியாக கட்ட முயற்சி செய்வோம். கர்த்தரை அறியாமல் பின்தங்கியிருக்கிற சகோதர சகோதரிகளை கண்டுபிடித்து அவர்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்த நாம் தீர்மானம் செய்வோம். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதின இந்த நிருபத்தின் முக்கியமான காரணங்களை ஒருமுறை கூட நினைவிலே கொண்டு வருவோமா? முதலாவதாக, ஒழுங்கும் கிரமமுமான சபையாக ஒரு சபை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இரண்டாவதாக, ஆரோக்கியமான உபதேசத்தோடு அந்த சபை அமைய வேண்டும், வளர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். மூன்றாவதாக, வாழ்க்கையிலே தூய்மையானதாக இருக்கும் அந்த சபை நற்கிரியையை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட குணநலன்கள் நமது சபைகளிலே இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை என்று உணர்வோம் என்றால் இதிலே நாம் எந்தெந்த பகுதியிலே ஈடுபாடு கொண்டு திருச்சபை ஒரு சாட்சியான சபையாக மாற செயல்பட முடியுமோ அப்படிப்பட்ட செயல்பாட்டிற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோமா? ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, சபை என்கிற இந்த அமைப்பிற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசிகளின் ஐக்கியம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு இடமாக அமைய வேண்டும் என்று நீர் எதிர்பார்ப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை ஒழுங்கானதாயும் கிரமமானதாயும் நடத்த எங்கள் சபை தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையையும் பலனையும் தைரியத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் வேத வசனங்களை ஆழமாய் கற்று சரியாய் கருத்தை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான உபதேசத்திலே எங்களுடைய திருச்சபையை வளர்க்க நீர் உதவி செய்தருளும். எங்களுடைய திருச்சபை வாழ்க்கை தூய்மையானதாக அமையவும் எங்களுடைய திருச்சபை மூலமாய் அநேக நற்கிரியைகளை நாங்கள் நிறைவுபடுத்தவும் நீர் எங்களுக்கு துணை செய்தருளும். நாங்கள் இந்த சத்தியங்களை அடிப்படையாக கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் திருச்சபையிலே நாங்கள் பயனுள்ளவர்களாய் மாற நீரே எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, திருச்சபையின் மக்களாகிய நாம் ஆண்டவருடைய கிருபையால் ரட்சிக்கப்படுகிறோம், அவருடைய கிருபையால் வாழ்கிறோம். இவ்விதமாய் ஆண்டவருடைய கிருபையை பெற்ற நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரண்டை வழி நடத்துவோம். அத்துடன் வறுமையிலும் தனிமையிலும் வருந்தி தவிக்கும் எண்ணற்ற மக்களின் இன்னல்கள் நீங்க, அவர்கள் வாழ்வில் இன்பங்கள் பெருக எந்நாளும் அயராது உழைப்போம். அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப் பண்ணுவேன். ஆதியாகமம் 26:24. பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப் பண்ணுவேன். ஆதியாகமம் 26:24.